காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாட்கை எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 21-25 முடிய. இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு முன்பாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான நாளினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் மீண்டுமாய் இதோ இந்த தளத்திலிருந்து யோசிக்கவும், ஆண்டவருடைய கிருபைகளை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மீண்டுமாய் ஒரு அந்த கொரோனாவினுடைய மற்றொரு வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய புதிய கொரோனா தாக்கங்கள் பெருகி கொண்டிருக்கிற வேலையை அநேக வெளிநாடுகளில் இருக்கிற வாழுகிற பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக அருங்குடை இல்லத்திலிருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்காக மன்றாடுகிறோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தைரியமாக இருக்கணும். இந்த வியாதியின் நேரத்தில் நம்ம கலங்கிடக்கூடாது. வியாதியை வந்து தீயவன் நமக்கு கொடுப்பான், ஆனால் அந்த வியாதியின் நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்காமல் என்ன செய்யணும், துதிக்கணும். ஆண்டவரிடத்திலே துதி மகிமை, அதை நீங்கள் கொடுக்கிற போது, ஹாலேலூயாங்கிற வார்த்தையை கொடுக்கிற போது, ஒருபுறம் மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மருத்துவ சிகிச்சை, இன்னொரு புறம் அதை செயலாற்றுகிற கடவுளுடைய வல்லமை. கடவுளுடைய வல்லமை நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுள் ஒரு வார்த்தையில் குணப்படுத்த மாட்டாரா? கடவுள் வந்து நம்ம மருந்து சாப்பிடணுமா? நாம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணால் கடவுள் வல்லமையாக என்னை சுகப்படுத்தி எல்லாமே அப்படின்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பல வேலைகளிலே ஒரு விதமான எதிர்மறையோ சிந்தனையோடு கூட நம்ம கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதை கடவுள் பார்ப்பார், முயற்சியை அவர் திருவினையாக்குவார், நிறைவு செய்வார். ஆகவே நான் என்ன செய்யணும், கடவுள் மருந்துகளை கொடுத்துருக்கிறார், நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவர் அந்த முயற்சியின் மத்தியிலே அவர் என்ன செய்வார், நிறைவு கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சும்மா உட்கார்ந்திருந்தால் எல்லாம் சுகப்படுத்திடுவார் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றிலும், அதாவது உடல், உள்ளம், ஆன்மா எல்லாவற்றிலும் நாம் நிறைவை நோக்கி கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அருமையான நாளில் வரக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அதில் வரக்கூடிய வார்த்தை, விளக்கை கொண்டு வருவது எதற்காக, அந்த விளக்கினுடைய ஆழத்தை அவர் உணர்த்துகிறார். இன்றைக்கி விளக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஒரு விளக்கை யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த விளக்கு மாதிரி உங்களையும் என்னையும் கடவுள் படைத்திருக்கிறார். விளக்கு என்பது ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். அந்த ஒளி கொடுக்கக்கூடிய அந்த சாதனமாக நீ இருக்கிற போது அது எப்படி நீ உன்னை படைக்க வேண்டும், அதை தான் விளக்கு வந்து விளக்கு தண்டின் மீது வைக்கணும் அப்படிங்கிற அடையாளம். அப்போ நான் வந்து ஒரு விளக்கின் அடையாளமாக இருக்கிறேன்னா, இந்த சாதனம் எப்படி எந்த இடத்துல வைக்கப்பட வேண்டும், அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற, நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற காரியம். இன்றைக்கி எல்லோருமே ஆண்டவருடைய தளத்தில் வேலை செய்கிறாங்க, எல்லோருமே நல்லவர்களைப் போல தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் உண்மையாக ஆண்டவருக்கு முன்னாடி அவருடைய அந்த விரும்புகிற விதமாக தங்களை படைக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த அருங்குடை ஜெப வழிபாடுகள் இது மாதிரி சிறப்பு மற்ற சபையாருடைய தாக்கங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதுனால நிறைய ஜெப உணர்வுகள் வந்து அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டிலையும் என்னுடைய தகப்பனார் என்ன செய்வார், ஊழியம் செய்வார். ஊழியம் செய்வார் என்று சொன்னால் வீடுகளுக்கு போய் அந்த பங்குக்கான அந்த வரி பணம் என்று சொல்லுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன், மாதாந்திர வரி கொடுக்குற ஒரு பழக்கம் நம்ம பக்கம் உண்டு. அந்த பணங்களை வந்து வசூல் பண்ணணும். அந்த பணிகளை எல்லாம் அவர் ரொம்ப நேர்த்தியாக செய்வார். அப்போ அது ஒரு நாளும் அவர் என்ன செய்ததில்லை, என்னுடைய காதுக்கு கேட்கிறபடியாக அவர் ஒரு நாளும் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் அந்த பணியை நிறைவாய் செய்வார். அந்த காலத்தில் வந்து நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது நிறைய பேர் கோயிலில் வந்து வேலை செய்வாங்க, இது கடவுளுடைய இல்லம், நிறைய நம்ம தான் செய்யணும் அப்படின்னு முயன்று செய்வாங்க. முன்னின்று செய்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய காதில் வந்து அவங்க வந்து இந்த ஊழியம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து விழாது. ஆனால் அவங்க ஊழியம் செய்தார்கள். நான் செய்கிறேன்னு சொல்லாமலே அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு தன்மையை நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஊழியத்திலே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, அந்த ஊழியத்தில் இருக்கிற உண்மைத்தனம் இருக்கிறது, அந்த ஊழியக்காரரை போல அவர்கள் என்ன நடிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த ஊழியர்கள் என்று சொல்லுகிற போது குருக்கள் கன்னியர்களையும் நம்ம இதில் சேர்த்து கொள்ளலாம். குருக்கள் அழைக்கப்பட்டவங்க, அழைக்க சிறப்பு அழைப்பு பெற்றவங்க, பொது அழைப்பு பெற்றவங்க எல்லாருமே இது உள்ளே வருகிறோம். அதில் இந்த ஊழியக்காரர்கள்னு சொல்லக்கூடிய பொதுநிலையினர், சிறப்பு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. நாங்கள்லாம் குருக்கள் கன்னியர்கள்லாம் இதுக்காகவே அழைக்கப்பட்டோம். இப்போ நம்ம எல்லோருமே ஊழியக்காரர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களிடத்திலே ஒரு பொய்த்தனத்தை வைத்து செயல்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை சிறப்பாய் சிந்திக்க அழைக்கிறார். இப்போ நம்மிடத்தில் இருக்கிற அந்த உண்மைத்தனத்தினுடைய அழுத்தம் ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் வழியாக அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. நம்ம எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், பாருங்கள் ஆண்டவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்கிற வார்த்தையை சொல்லிட்டு மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். இதை சொன்ன உடனே அடுத்தது எந்த வரி வருது, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இதனுடைய தொடர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொடர்பு புரியாதது போல தெரியும். இந்த தொடர்பை பார்த்தீங்கன்னாக்கா இது என்னடா, இதை சொன்னார் இதை சொன்னோடனே அதை சொல்கிறாரு, ஏதோ அந்த வரிகள் வந்து ஒரு தொடர்பில்லாததை போல, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு அடையாளத்தை போல நமக்கு தெரியலாம். ஆனால் விவிலியம் வந்து ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு எழுதப்பட்டது. அதனால தான் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானத்தோடு நம்ம பைபிளை வாசிக்கணும். அதில் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், நீ கேட்குற எல்லாமே சரின்னு நினச்சிக்காத, ஆண்டவருடைய பெயரால் பேசுகிற எல்லாருடைய பேச்சும் சரின்னு நீ நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது. கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள். இன்றைக்கி இதுதான் ரொம்ப பிரச்சனை. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி தான் அது இப்படி தான் அது இப்படி தான் அதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தாங்கள் கேட்கிறது இந்த அவர் சொல்கிறது தான் சரி, இவர் சொல்கிறது தான் சரி என்று சொல்லி இந்த சபைகளை பிளவுபடுத்துகிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். சபைகளை ஒன்றிக்கிற அடையாளமாக இருக்கிற நிலையை விட்டுட்டு பிளவுபடுத்துகிற, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ. அப்போ நீ என்ன கேட்டுட்டியோ அதுதான் உள்ளே போகுது. ஆண்டவர் சொல்வார் இல்லைங்களா, உள்ளிருந்து வெளியில் வர்றது, உள்ளே போகிறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியில் வர்றது தான் தீட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ உள்ளே இருந்து எது வெளியில் வருது, காது வழியாக உள்ளே போனது தான் இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குது. அப்போ நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய காரியங்களை வார்த்தையால் உண்டு. அந்த வார்த்தை தான் என்ன ஆகுதுன்னா ஆத்மாவுக்கு உணவாக போகுது. இந்த உடலுக்கு உணவு வாய் வழியாக போகிறது, ஆத்மாவுக்கு உணவு காது வழியாக போகிறது, கண்கள் வழியாக போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், உன் கண்கள் நல்லா ஒழுங்காக இருக்கட்டும், செவி ஒழுங்காக இருக்கட்டும், பாருங்கள், இந்த எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கிறார் கடவுள். அப்போ இந்த காது வழியாக போகக்கூடிய காணியம் என்ன செய்யுதுன்னா, இதயத்தை போய் நிரப்புது. அந்த இதயத்தினுடைய அந்த பாத்திரத்தை நிரப்பி அதை என்ன செய்யுது, நிறைவடைய செய்யுது. நன்மையானதாலோ தீமையானதாலோ இந்த உள்ளம் நிறைகிற போது அங்கிருக்கிறது வெளியில் வருகிறது. இன்றைக்கி அதுதான் நம்ம, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ, இப்போ உள்ளிருந்து வரக்கூடியது எது, அந்த அளவையால் தான் நம்ம அளக்கிறோம். நம்ம அந்த உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அது செயலாக வெளிப்படுகிறது. அப்போ நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நீங்கள் நன்மைத்தனத்தால் அளந்தீங்கன்னா ஆண்டவரும் நன்மைத்தனத்தால் உனக்கு அளப்பார். நீங்கள் தீமையினால் அளந்தீங்கன்னா தீமையினால் அளக்க போகிறாரு, அவ்வளோதான். இப்போ நாம் வந்து சில நினைத்து கொண்டு இருக்கலாம், நம்ம கடவுள்கிட்ட போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், பூசை டெய்லி 365 நாளும் நான் பூசை விடாமல் பார்ப்பேன். வெரி குட், நம்ம அதை குறையாக சொல்லலை, அது சரியான ஒரு காரியம், அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் இங்கே நம்ம பூசை பார்த்துட்டு வீட்டில் போய் நான் தீமையை அளக்கிறேன்னா இந்த திருப்பலி கண்டது இந்த தீமைகளை வந்து சரி பண்ணுமா, இந்த தீமைகளை வந்து ஆண்டவர் வந்து இல்லாமாக்கிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார். இந்த திருப்பலிக்கு நம்ம போகிறதே இங்கே நம்ம பலப்படுத்திக்கிட்டு இங்கே நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக. அப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே தீமையின்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் பொய்த்தனமாக இருக்கிறேன். டுவல் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, பிளவுபட்ட உள்ளம். ஒருவர் வந்து அந்த பிளவுண்ட உள்ளத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஒரே ஆள் ரெண்டு விதமான செயல்பாடு வெளிப்படுது அவங்கக்கிட்ட. அப்போ ரெண்டு விதமான செயல்பாடு வெளிப்படுதுன்னா அவர்கள் பொய்யினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க, அங்கே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அவங்க சமூகத்திற்காக நடிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க செய்ய வேண்டியதை செயல்படுத்தாமல், செய்ய வேண்டிய காரியத்தை எதை செய்யணுமோ அதை பொறுப்பாய் செய்யணும், அந்த பொறுப்பை உணராமல் நான் ஆலயத்திற்கு செல்வேன் அப்படி சொல்கிற அந்த ஒரு நிலை வந்து அவங்களுடைய அளவுகோல் என்னங்கிறத வெளிப்படுத்துது. எந்த அளவியால் நீங்கள் அளக்கிறீர்களோ. அப்போது நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னையே நீ ஏமாற்றிக்கொள்ளாத, நீ கடவுளுக்கு முன்னாடி உண்மையுள்ள பிள்ளையாக இரு. ஆண்டவர் அதை தான் இன்றைக்கி சொல்கிறார். இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு. நிறைய பேர் உடனே நமக்கு இந்த ஆலயத்திற்கு போகிறவங்க ஒரு கூட்டம், போகாதவங்க ஒரு கூட்டம். அப்போ போகிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற, கடவுளுடைய வழியில் வர விரும்புகிறவங்க ஆலயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இவங்கெல்லாம் பெரிய ஆள், இவங்க போய் ரீடிங் வாசிக்குது, இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் போய் வாசிக்குது பாருங்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை மேலே வைப்பாங்க, அவங்க நியாயப்படுத்துவாங்க தங்களை உயர்ந்த அந்த பரிசையத்தனம். அப்படி அதான் சொல்கிறோம், இந்த ஆயக்காரன் மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மனநிலை. நீங்களாம் இதுக்கு லாய்க்கு இல்லை, நான் மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது யூ ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற அந்த ஃப்ரேமில் வந்து நிற்பாங்க. அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நான் யார், நான் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறேன் என்பதை அறிய முடியாத இருளுக்குள் இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து உணர்ந்து வெளியில் வாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த அளவை ஆண்டவர் வந்து ஒரு அளவுகோலை வச்சு அளக்க போகிறதில்ல, ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இந்த அளவையால் தான் அளக்க போகிறேன். அந்த அளவை அளவுகோல் எங்கே இருக்குதுன்னு என்னகிட்ட தான் இருக்குது. பாருங்கள், முள்ள முள்ளால் எடுக்கிறது தான் கடவுளுடைய வேலை. சாவினுடைய அந்த பாவத்தை வந்து அந்த சாவு, பாவம் விளைவித்தது சாவு, அதே பாவத்தை சாவாலேயே அவர் வென்றவர். பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் அப்படி இப்படி எடுத்து அதம் நம்மளுடைய இதில் பார்க்குறோம். பாம்பு உயர்த்தப்பட்டது பாலைவனத்தில், இயேசு உயர்த்தப்பட்டார். இப்போ இயேசுவும் பாம்பையும் ஒன்றா வச்சு பார்க்கக்கூடாது, ரெண்டு ஒரே அடையாளம் இல்லை. அந்த கருத்தியல், அதாவது எந்த பாம்பு கடித்து நீ இறந்தியோ அதே பாம்பு நீ பார்க்குற போது விடுதலை அடைவ அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பாவத்தினால் இந்த மனிதன் சாவுக்கு உட்படுத்தப்பட்டானோ அதே பாவத்தினால் என் மகனை நான் வீழ்த்தி அவரை உயர்த்துவேன், அவரை பார்க்குறவங்கெல்லாம் மீட்படைவாங்க. அப்போ அந்த இயேசுவை பார்க்குற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அதுதான் சொல்லப்படுது. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். நிறைய பேர் இது என்ன செய்வாங்க, பணக்காரங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏழைகள் வந்து பாருங்கள், அவனுக்கு பணம் இருக்குது, ஆண்டவர் இன்னும் மேலே மேலே கொடுத்துட்டே இருக்கிறார். இது உலக சார்ந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிற காரியம் இல்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும்னா யார் யார் தங்களுடைய நன்மைத்தனத்தை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் நன்மைத்தனம் பெருகும். அதுதான் உள்ளவருக்கு கொடுக்கும். ஏதாவது கொடுக்கணுங்கிற மனம் உள்ளவர், கொடுக்கணுங்கிற நன்மைத்தனம் உள்ளவர், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து கொடுக்கணும்னு மனசு இல்லை, செயல்படணும்னு மனசு இல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும். இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதங்களை இழந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கொடுக்கணும்னு மனசு இல்லை, அவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் கொடுக்க மனசு இருக்காது. அப்போ கொடுக்க மனமில்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆகவே இந்த அருமையான நாளில் அந்த முதல் வாசகம் பார்த்தீங்கன்னாக்க, எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோம், இதுதான் முன்மொழியாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த நற்செய்திக்கும் இந்த முதல் வாசகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுள் வந்து எதிர்நோக்கை நமக்கு கொடுத்துட்டார். ஏற்கனவே நம்ம எதிர்நோக்கை குறித்து பேசியிருக்கிறோம். 1 Corinthians 13:13 நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன, மாறாது, இது நிலையாய் உள்ளது. அந்த மூன்றில் எது சிறந்ததுன்னா அன்பு அப்படின்னு. எல்லாத்தையும் செய்கிற ஆனால் தலையில் அடிச்சுக்கிட்டு கடமைக்காக செய்கிறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஸ்லோகனை வந்து சில சபைகள் வைத்திருக்கிறாங்க. அது போதும். அதாவது நீ ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தே ஒர்க் தி ஆக்ஷன், ஒன்றுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு வந்துரு, சபைக்கு வந்துரு, சபை கூடும்போது நீ வந்து அட்டன் பண்ணிடு, என்னை கூட்டம் காட்டிடு, நீ அப்புறம் போயிடலாம். நீ அப்புறம் போயிட்டு அப்புறம் கூட கூடும்போது வா. அப்புறம் நீ என்ன செய்கிற அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ வந்து ஒழுங்காக வாழணும்னு சொல்லுவாங்க, ஆனால் வாழ்கிறாங்களா தெரியாது. அப்போது அவங்களுடைய மனநிலையினுடைய போக்கு என்னென்னா, போய் கோயிலில் போய் உட்காந்து கேட்கணும். இன்றைக்கி அந்த மனநிலை போக்கு அதிகப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ யூடியூப்லலாம் நாங்கள் செய்தி கொடுக்குறோம், அந்த செய்தியெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் மார்க்கு போடுறாங்க. இவர் நல்லா பிரசங்கம் வைப்பார், இவர் நல்லா பேசுவார், இவருடைய டாக் நல்லாயிருக்கும், இவரை பார்த்துட்டியா, அவரை பார்த்துட்டியா. பாருங்கள், இன்றைக்கி நாம் இதை மாதிரி கேட்குறதுக்கு, இது ஒரு ஒரு ஏதோ ஒரு கதா கலாச்சியம் போல் இதை கேட்குறதுக்கு மக்கள் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரசங்கம் வந்து இப்படி இருக்கும், ஒரு இவருடைய இதை பற்றி நான் நல்லா பேசுவார், இவர் வரலாறு சொல்வார், இவர் அறிவியல் சொல்வார் இப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்குறதுக்கு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குது, ஆனால் கேட்டதை உள்ளத்தில் வைத்து தியானிப்பதற்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி கடவுள் அதான் கேட்குறார். நீங்கள் பாருங்கள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளது. இப்போ இந்த எதிர்நோக்கு, நம்பிக்கையை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த எதிர்நோக்கில் நம்ம எதிர்நோக்கி இருப்பது கிடைக்குங்கிறத ஐயமற்ற நிலை, அதுதான் எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு எப்படி இருக்கணும், சும்மா போயிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், எதிர்நோக்கி காத்திருக்கிறேன், ஆண்டவர் வருவார் அப்படின்னு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வேலை முடிச்சோன்னு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறது இல்லை. ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியில் அலைய என்னோட பேசினார். அவர் ஒரு சபையை சார்ந்தவர், ஒரு சிறிய சபை ஒன்று இயங்கி கொண்டிருக்கிற சபையை சார்ந்தவர். அவர் சொல்கிறார், இந்த சபையை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர், அந்த சபையினுடைய தலைவர், அங்கே வரக்கூடிய ஒரு எளிய குடும்பம், ஒரு செருப்பு கூட வாங்க வழி இல்லாத நிலையில் இருக்கிற குடும்பத்தை கண்டுகொள்ளாத தலைவராக அவர் இருக்கிறார். இவருடைய தலைமைத்துவம், இவருடைய பிரசங்கம் என்னை கேள்வி கேட்க வைக்கிறதுன்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை, பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது இதை ஒரு கருத்தாய் முன்வைத்தார். இப்போ பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஏழைகள், கண்ணுக்கு முன்னாடி துன்பப்படுகளுடைய துன்பத்தை உணர முடியாத ஒரு ஆயன் இருக்க முடியுமா? அப்போது நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா கையை கட்டிக்கிட்டு ஆண்டவர் வருவார், நான் வர வரைக்கும் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, எதிர்நோக்கில் நிலையாக இருக்கணும். ஏன்னா 1 Corinthians 13:13 சொல்லுது, அது நிலையாய் உள்ளது, அதனால் நாமும் நிலையாக இருக்கணும். அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோம். அந்த முதல் வாசகத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவருடைய எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. அதில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்க, இயேசுவை பற்றி முதல்ல ஒரு வார்த்தைகள் வரும். திருத்துயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு, ஏனெனில் இயேசு சாமி ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும். பாருங்கள், தீமையிலிருந்து நம்ம வெளியில் வந்துடணும். அந்த நடிப்பு, அந்த பொய்த்தனம், நானும் நல்லவன், நானும் கோயிலுக்கு போகிறேன், நானும் பீடத்தில் ஏறி எல்லாம் செய்வேன், நான் ஃபாதருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அப்படின்லாம் சொல்லிக்கொண்டு அலைகிறதுல ஒன்றுமே இல்லைங்க. அந்த பொய்த்தனத்தை விட்டு வெளியில் வந்துட்டு தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அணுகி செல்லணும்? எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில். முதல் காரியம் பாருங்கள், இப்போ இந்த எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தயக்கமின்றி அறிக்கையிடணும். இன்றைக்கி வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளோட கூட நம்மளால் அறிக்கையிட முடியல. அறிக்கை செய்கிறதுனா என்ன, கடவுள் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு அப்பா சொல்லணும். இன்றைக்கி நான் வெளியில் போனேன், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், திடீர்னு என்னைய ஒரு கரம் வந்து என்னை ஒருத்தர் தூக்குனார், அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அப்போது யார் அந்த கரம்? கடவுள் எனக்கு இந்த அனுப்பினார். அப்போ அதை வாய் திறந்து நம்ம சொல்லணும், கடவுள் எனக்கு இதை செய்தார். இங்கே நிறைய ஆத்மாக்கள் எங்களை நோக்கி வருவதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய அன்பு மக்கள், நிறைய பேர் இதை சாட்சியாக சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார். இதான் நற்செய்தி அறிவிக்கிற. இந்த நற்செய்தியை அறிக்கையிடுவது அப்படின்னா வார்த்தையை வெறும் பைபிள் எடுத்துக்கிட்டு போய் பிரசங்கம் வைக்கிறது இல்லை. நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் நற்செய்தியை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் வார்த்தையால் அறிக்கையிடலாம், உங்களுடைய செயலால் அறிக்கையிடலாம், உங்களுடைய புன்முறுவலால் அறிக்கையிடலாம். பாருங்கள், நிறைய வழிகள் இருக்கிற இந்த வாழ்வு. நீங்கள் வீட்டில் டெய்லி ஒரு ஜப சத்தம் கேட்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது நற்செய்தி. ஒரு வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறீங்க, அங்கே ஒரு வீடு துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் என்ன செய்றீங்க? அந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்கள் சப்போஸ் வீடுகளில் இறந்து போகிறாங்க, இறந்து போனோடனே அந்த துக்கத்துக்கு போய் நம்ம உட்காந்துருப்போம். எல்லோரும் இலவு வீட்டுக்கு போனால் எப்படி உட்காந்துருப்போங்கிறது தெரியும். அப்போ கடமைக்காக போய் உட்காந்துருப்போம், உட்காந்துட்டு வந்துடுறோம். ஓகே, அது அன்றைக்கி ஒரு ஃபார்மாலிட்டி. அதுக்கு பிறகு நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோமா? அந்த வீட்டுக்கு போய் ஒரு சிறிய ஜெபம், நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு உங்கள் குடும்பமாக போகலாம், இல்லை உங்கள் நண்பர்களை சேர்த்துக்கொள்ளலாம். வாங்க அந்த வீட்டுக்கு போய் ஒரு சிறிய ஜெபம் ஜெபிச்சு. முன்னாடியெல்லாம் நிறைய அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பம் போய் ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தை பலப்படுத்துவாங்க, ஆத்மாவிலையும் ஆவியிலையும் ஜெபத்தாலையும். இப்போல்லாமே அவங்க கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறாங்க. கேட்டால் உடனே என்ன சொல்லுது? சாமியார் வரமாட்டேங்கிறாரு, இந்த சிஸ்டர் போக வேண்டியதுதானே. பாருங்கள், நாம் செய்வதை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். செய்யணும், அவங்களாம் செய்யணுங்கிறது ஒரு கடமை, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க செய்யலாம், அதை பற்றி நான் என்ன செய்கிறேன் அதுதான் இன்னைக்கு எதிர்நோக்குங்கிறது. எனக்கு எப்படி செயல்பாட்டுக்குரிய தளமாக இருக்குது? அப்போது இந்த ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். ஒரு உதாரணம், இப்படி துன்பப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கி பங்கில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பங்கில் போகிறோம், பங்கில் பூசை பார்த்த உடனே என்ன செய்கிறோம்? தெரித்து ஓடி போயிடுறோம் பூசை முடிஞ்ச உடனேயும். அப்படி போவது பாவம். ஏன்னா அந்த ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம அங்கே வந்திருக்கிறோம். யாராவது ஒரு ஆத்மா நம்மளுடைய வார்த்தைக்காக, நம்முடைய உதவிக்காக அங்கே ஏங்கி நிற்கும். எத்தனை குடும்பங்களில் உணவு இல்லாமல் அன்றைக்கி தூங்க போகிறாங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகள் பட்டினியாக படுக்கிறாங்க நமக்கு தெரியாது. அதனால் அந்த நாளில் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஊர் உலகத்தில் போய் பார்க்க முடியலனாலும் நம்மை தேடி வருகிற, அந்த ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளையாவது நம்ம உற்று நோக்கி அங்கே அடையாளப்படுத்துவார் கடவுள். இந்த அங்கே போய் பேசு, இந்த இவங்கக்கிட்ட போய் பேசு. பாருங்கள், அந்த வயதானவர்கள்லாம் வருவாங்க, அவங்களெலாம் பேசுகிறதுக்கு வீட்டில் ஆளே இருக்காது, ஆனால் நம்மளாம் கண்டுக்க மாட்டோம். அந்த அவங்களோட போய் நம்ம உறவாடி பிள்ளைகளை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு முழந்தால் படிக்கிட்டு பிள்ளைகள்லாம் பிளஸ்ஸிங் வாங்கி பாருங்கள், அந்த பெரியவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிழ்ச்சி. இதுதான் நற்செய்தி. நமக்கும் ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஒரு பெரிய நற்செய்தி அறிவிப்பு. பாருங்கள், இதெல்லாம் இது மாதிரி நற்செய்தி அறிவிப்புங்கிறது ஒரு சிறிய ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் நற்செய்தி சொல்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுதான் முழுமையான ஒரு அடையாளம். அதை ஒட்டிய பல வழிகள் நமக்கு உண்டுங்கிறதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். அன்பு செலுத்தவும், பார்த்தீங்களா, அறிக்கையிடுவதில் நிலையாக இருப்பமாக அன்பு செலுத்தவும் நற்செயல் புரியவும். பாருங்கள், ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாக இருப்பமாக. சும்மா தூண்டி எழுப்புவோமாக அப்படின்னு இல்லை, தூண்டி எழுப்ப கருத்தாக இருப்பமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம நிறைய பேர் கோயிலுக்கே போகிறதில்ல, மனைவியை அனுப்பி விடுறது, வீட்டுக்கு ஒருத்தர் போனால் போதும்னு நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் நாங்கள் பூசை வைக்க போனப்போ நான் பிரதராக இருந்தேன். அப்போ ஒவ்வொரு வீடாக போய் ஃபாதர் வந்துட்டார், பூசிக்கு வாங்க பூசிக்கு வாங்க நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ வீட்டில் வந்து வீட்டுக்கார் படுத்து கிடக்கிறாரு, அண்ணன் வாங்கண்ணே அப்படிங்கிற வீட்டுக்காரம்மா வந்தது, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, நீங்கள் படுத்து தூங்குங்க, நான் போயிட்டு வரேன். பாருங்கள், வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த தேடல் தனித்தனியாக தேவை. கணவனை வந்து காப்பாற்றுறதுக்கு மனைவி இந்த வேலையை செய்ய முடியாது, அவரவர் ஆத்மாவை அவரவர் காப்பாற்றி கொள்ளணும். ஆகவே இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்பு செலுத்தவும் நற்செயல் புரியவும் நன்மை, ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாக இருப்பமாக. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் சிதறி போகிறாங்க. எல்லா பங்குகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பங்கு தந்தையர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்கள பக்கத்தில் வச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவாங்க, அவங்க எப்போதுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்க, அவனை பக்கத்துலேயும் கொண்டு வரக்கூடாது, அவனை தள்ளியும் விட்டுறக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் அப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வாலிப பிள்ளைகள் சிதறி போகிறாங்க, வெளியில் உட்காந்துருப்பாங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குருவானவர் உள்ளே பூசை வைக்கும் போது நாங்கள் வெளியில் ஓடி போய் பார்க்க முடியாது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் டார்கெட் வைக்கணும், இந்த பையனை நம்ம ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. அப்போ அவன் பூசை முடித்தோடனே மெதுவாக அவங்க தோளில் நீங்கள் கையை போட்டு அவங்கள டீ கடை கூட்டிகிட்டு போய் ஒரு டீயை வாங்கி கொடுத்து மெதுவாக பேசணும், ஆண்டவருடைய நன்மைத்தனம்னா என்னப்பா அப்படின்னு. பாருங்கள், பைபிள் சொல்லுது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யலைன்னா அது பாவம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம இதெல்லாம் படித்து அறிந்திருந்தும் நாம் செய்ய விரும்பாமல் இருக்கிற போது என்ன நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா, எதிர்நோக்கி இருக்கிறதுல பிரச்சனை, நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கிறதுல பிரச்சனை. நம்பிக்கை எதிர்நோக்கு இல்லைன்னா அன்பு இருக்காது, அந்த அன்பு இல்லைன்னா மூன்று முக்கியமான தலையாய அந்த காரியங்கள், நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு, இது மூன்று இல்லைன்னா நான் வெற்று பாத்திரம். ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல் நம்மளும் நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் இந்த நகைச்சுவையில் வர போல் நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு விசுவாசின்னு நம்ம என்ன செய்வோம், பூசைக்கு போகிறதா நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த நாளில் பார்க்க முடியாது. ஆகவே நண்பு மகனே மகளே, ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை உள்ளத்திலே வைத்து நீங்கள் எதிர்நோக்கின் பிள்ளைகள் என்பதை உறுதி செய்து நம்மையே நாம் அலசி பார்த்து எதை நான் சேர்ப்பது எதை விடுவது என்கிற அந்த காரியங்களை ஆண்டவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள். அதுக்கு தான் நம்ம கை உயர்த்தி துதிக்க சொல்கிறோம். இந்த துதிக்கில் என்ன வருவது, ஆவியானவர் இறங்கி வருவார். தூய ஆவியானவர் வந்த உடனே அவர் என்ன தருவார்னா, வெளிப்பாடும் ஞானமும் அருளும் ஆவியானவர். அவர் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அருள்வார். நீ எங்கே நிற்கிறேங்கிற ஞானத்தை கொடுப்பார், உனக்கு என்ன நடக்க போகுதுங்கிற வெளிப்பாட்டை அருள்வார். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் சிறப்பாக ஜெபித்து ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று எதிர்நோக்கின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் இடத்துல தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, தாமஸ் அக்யூனாஸ் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முத திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகிறீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது:
தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.